அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 18 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சசிகலா குடும்பத்தினர் அதிமுகவில் இருக்கும் வரை அதிமுகவின் இரு அணிகளுக்கு இடையில் இணைப்போ பேச்சுவார்த்தைகளோ சாத்தியமில்லை என ஓபிஎஸ் அறிவித்துள்ளது குறித்த செய்தி.
சசிகலா குடும்பத்தார்களை மிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணமடையும் வரை கட்சியில் உறுப்பினராக சேர்க்கவில்லை, வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை.
கொழும்புக்கு அருகே மீத்தோட்டம் உள்ள பகுதியில் குப்பை மேடு சரிந்ததில் பலியானவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளது குறித்த செய்தி.
மக்கள் வளர்ந்த அரசாங்கத்தோட ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இவ்வளவு நாளா நாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சு எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்கல.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் சிவகுமார். பிரிட்டனில் எதிர்வரும் June 8 நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் திட்டத்தை பிரதமர் தெரிசா மே அறிவித்துள்ளார். தற்போதுள்ள நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் இன்னும் 3 எஞ்சியுள்ள நிலையில் அவரது இன்றைய திடீர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளதன் பின்னணியில் புதிய பொது தேர்தல் மட்டுமே அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி நாட்டில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வர முடியும் என்னும் முடிவுக்கு தான் வந்துள்ளதாக மே தனது உரையில் குறிப்பிட்டார்.
If we do not hold a general election now, their political game.
பொது தேர்தல் ஒன்று நடத்தப்படாவிட்டால் எதிர்க்கட்சியின் பித்தளாட்டங்கள் தொடரும் என்றும் தெரிசா மே குற்றம் சாட்டினார். வரும் June 8 நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் திட்டத்தை பிரதமர் தெரிசா மே அறிவித்துள்ள நிலையில் பிரிட்டனின் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி தலைவரான ஜெர்மி கோர்பின் தேர்தல் பிரச்சாரத்தை தான் ஆர்வமாக எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் சீரமைப்பதில் தோல்வியடைந்த அரசுக்கு பதிலாக ஒரு பயனுள்ள மாற்றை தனது கட்சி முன்வைக்கும் என்றும் ஜெர்மி கோர்பின் மேலும் தெரிவித்தார். பிரான்சில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு முன் அங்கு ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்பட்ட இரு இஸ்லாமியவாத தீவிரவாதிகளை பிரெஞ்சு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். பிரான்சின் தென்பகுதி நகரான மார்சேயில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது துப்பாக்கிகளின் குண்டு தயாரிக்க உதவும் ரசாயன பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் கூறின. ஞாயிற்றுக்கிழமையன்று நடக்கவுள்ள முதல் சுற்று தேர்தலின் முன்னணி வேட்பாளர்களுக்கு சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் தற்போது அமலில் உள்ள பொது மன்னிப்பு திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு குறைந்தது 1 சட்டவிரோத வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாக சவுதி அரசு கூறுகிறது. சவுதி அரேபியாவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களிலிருந்தும் குடியேறிகள் வருகிறார்கள். அவர்களில் பலர் சட்டவிரோதமாக அங்கு வேலை செய்கிறார்கள். பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா லண்டனில் இன்று கைது செய்யப்பட்டார். விஜய் மல்லையாவை தாங்கள் கைது செய்துள்ளதை லண்டன் பெருநகர போலீஸ் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக லண்டன் பெருநகர போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்திய அதிகாரிகளின் சார்பாக லண்டன் பெருநகர போலீஸின் நீதிமன்ற விசாரணைக்கு நாடு கடத்தும் பிரிவு கைது செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை மாலையில் வெஸ்ட்மின்ஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விஜய் மல்லையா ஆஜர்படுத்தப்படுவார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான துருக்கிய அரசியல் சட்டம் தொடர்பான பொதுமக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவை ரத்து செய்ய வேண்டும் என துருக்கியின் பிரதான எதிர்க்கட்சியான CHP நாட்டின் உயர் தேர்தல் வாரியத்துக்கு வேண்டுகோள் வைத்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். அதிமுகவின் இரு தரப்பினரும் இணைவதற்கான வாய்ப்புள்ளதாக வெளியான செய்திகளை அடுத்து சசிகலா குடும்பத்தினர் அதிமுகவில் இருக்கும் வரை இணைப்போ பேச்சுவார்த்தைகளோ சாத்தியமில்லை என அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பிரிவுக்கு தலைமை வகிக்கும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்தி தொகுப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சசிகலா குடும்பத்தினர் அதிமுகவில் இருக்கும் வரை பேச்சுவார்த்தையோ இணைப்போ சாத்தியமில்லை என அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பிரிவுக்கு தலைமை வகிக்கும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றாக இணைவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஆளும் கட்சியான அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு அந்த கட்சி ஜெயலலிதாவின் தோழியாக இருந்த சசிகலாவின் தலைமையில் ஒரு பிரிவாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையில் மற்றொரு பிரிவாகவும் பிரிந்தது. அதற்கு பின் சசிகலா தலைமையிலான அணியைச் சேர்ந்த எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடக்கப்போவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன. திங்கட்கிழமையன்று இரவில் தமிழக அமைச்சர்கள் அனைவரும் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் தங்கமணியின் இல்லத்தில் ஆலோசனையும் நடத்தினர். நேற்று டிடிவி தினகரன் சென்னையில் இல்லாத நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்தது. இன்று காலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் அவரது உறவினர்களை கடுமையாக சாடினார்.
சசிகலா குடும்பத்தார்களை மிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணமடைய வரை கட்சியில் உறுப்பினராக சேர்க்கவில்லை, வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என்பதுதான் நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்தது. மிகு அம்மாவுடைய உறுதியான நிலைப்பாடும் அதுதான்.
மறைந்த முதலமைச்சர்கள் எம் ஜி ராமச்சந்திரனும் ஜெயலலிதாவும் தங்களது குடும்பத்தினருக்கு கட்சியில் எந்த பதவியும் தராத நிலையில் சசிகலா குடும்பத்தினர் தற்போது அதிமுகவை கைப்பற்ற நினைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்திலிருந்து தாங்கள் பின்வாங்கவில்லை என்றும் பன்னீர்செல்வம் கூறினார்.
இன்னொன்று அம்மாவுடைய மரணம், அந்த மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை உருவாக்கப்பட்டு நீதி விசாரணை மூலம் மாண்புமிகு அம்மாவுடைய வைத்திய முறைகளை நாட்டு மக்களுக்கு அதில் பொதிந்திருக்கின்ற மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறது என்பதை அனைவரும் நன்றாக அறிவோம். உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி விசாரணை வரும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நேற்று இரவிலிருந்து தமிழக அமைச்சர்கள் இரு அணிகளின் இணைப்பு குறித்து நம்பிக்கையுடன் பேசி வந்த நிலையில் பன்னீர்செல்வத்தின் இந்த பேட்டி தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பன்னீர்செல்வத்தின் பேட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தினகரனின் அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தமிழக அமைச்சர்கள் மட்டும் ஒன்று சேர்ந்து இரு அணிகளின் இணைப்பு குறித்து முடிவெடுக்க முடியாது என்று கூறினார்.
துணை பொதுச் செயலாளர் ஊர்ல இல்ல, அமைச்சராருக்கா தொட்டு ரெண்டு கொம்பு முடிச்சுதா, எத்தனை மாவட்ட செயலர் கலந்துனாங்க, எத்தனை கழக நிர்வாகி கலந்துனாங்க, எத்தனை கிழக்கழக செயலாளர் கலந்துனாங்க, 12-15-50-30 பேர் கலந்துட்டா கேபினட் மீட்டிங் ஒன்னா நடத்தலாம். கட்சி இணையத்தை பத்தியில எப்படி நடத்த முடியும்? கட்சி இணையத்தை பத்தியில பேசிக்கா தேர் ஷுட் பி சம்திங்.
இப்படியாக அதிமுகவின் தினகரன் அணியில் இருக்கும் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் வெவ்வேறு கருத்துக்களை கூறி வருவதால் இரு அணிகளும் தற்போது இணைவது குறித்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் இந்த விவகாரம் குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை.
தமிழ்நாடு அரசின் கேபிள் டிவி நிறுவனத்திற்கு நீண்டகாலமாக வழங்கப்படாமல் இருந்த கேபிள் டிவி சேவைகளை வழங்குவதற்கான டிஜிட்டல் உரிமத்தை மத்திய அரசு தற்போது வழங்கியுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
தமிழ்நாடு அரசின் கேபிள் டிவி நிறுவனத்திற்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த டிஜிட்டல் முறையில் கேபிள் டிவி சேவைகளை வழங்குவதற்கான உரிமத்தை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தற்போது வழங்கியுள்ளது. இதன் மூலம் பயனாளிகள் குறைந்த கட்டணத்தில் டிவி சேனல்களை பார்க்க முடியும் என்றாலும் தொலைக்காட்சி ஊடகங்களின் சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடுமோ என்ற விவாதம் எழுந்துள்ளது. கேபிள் டிவி சேவையை தமிழ்நாடு அரசு கம்பிவட தொலைக்காட்சி கழகம் என்ற நிறுவனத்தின் மூலம் மாநில அரசு வழங்கி வருகிறது. இந்தியா முழுவதும் கேபிள் டிவி சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க மத்திய அரசு முடிவெடுத்திருந்த நிலையில் தமிழக அரசின் கேபிள் டிவி நிறுவனத்திற்கும் இந்த உரிமத்தை வழங்க வேண்டுமென கோரி அந்த நிறுவனம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்திடம் 2012 ஆண்டில் விண்ணப்பித்தது. ஆனால் அரசு நடத்தும் கேபிள் நிறுவனங்களுக்கு இந்த சேவையை வழங்குவதற்கு மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தயக்கம் காட்டியது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பிரதமரை 2 முறை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தற்போது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு டிஜிட்டல் கேபிள் டிவி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அனுமதி குறித்து கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் ஊடகத்தினரும் சந்தேகங்களை தெரிவிக்கின்றனர். வசம் கேபிள் டிவி நிறுவனம் இருப்பதால் ஆளும் கட்சியினர் புதிதாக கேபிள் தொழிலில் இறங்கி ஏற்கனவே இந்த தொழிலில் இருப்பவர்களுடன் மோதலில் ஈடுபடலாம், இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என பிபிசியிடம் தெரிவித்தார் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கத்தின் தலைவரான சகிலன். சில நாட்களுக்கு முன்பாக ராதாகிருஷ்ணன் நகர் தேர்தல் குறித்து கருத்து கணிப்பை வெளியிட்ட தனியார் தொலைக்காட்சி ஒன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு கேபிளில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது.
முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக, இந்தி படிக்க மற்றும் எழுத தெரிந்த குடியரசுத் தலைவர், பிரதமர், மாநில மற்றும் மத்திய அமைச்சர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ உரைகளை இந்தி மொழியில்தான் அளிக்க வேண்டும் என்று ஆட்சி மொழிக்கான நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரை சமீபத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏற்றுள்ளார். இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவனிடம் கேட்டேன்.
நீண்ட நாளாகவே ஹிந்தி மொழியை ஆட்சி மொழி ஆக்கணுங்கிற முயற்சி பல கட்டத்துல நடந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுது 15 காலங்களுக்குள் ஒரு பொது மொழியை ஆட்சி மொழியாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு இந்தி மொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கான போராட்டம் தமிழகத்திலே பெரிய அளவிலே வெடித்தது. பிறகு அது அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அவர்கள் அது இவர்கள் வற்புறுத்தலாக இந்தியில் தான் கட்டாயம் பேச வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் இந்தி மொழியில் பேசலாம் என்ற அளவிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலம் பேசுவதற்கோ அல்லது வேறு மொழிகள் பேசுவதற்கோ எதுவும் தடை இருப்பதாக தெரியவில்லை. அந்த தடை வருமேயானால் பிறகு அதுக்கு அதற்கு அது குறித்து திமுக கழகம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும்.
இப்ப இந்த விஷயத்துல வந்து திமுக தன்னுடைய கருத்தை வந்து எப்படி முன்வைக்கும், நாடாளுமன்றத்துல இதை பத்தி பேசுவாங்களா?
பேசுவோம் கட்டாயம், மொழி பிரச்சனை பத்தி பேசுவோம். இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் அடுத்த கூட்டத்தொடரில் இது குறித்து கட்டாயம் பேசுவோம்.
பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் அபிஷியல் லாங்குவேஜஸ், அந்த கமிட்டியினுடைய தலைமை வகித்தவர் வந்து காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் அப்படின்னு. திமுக வந்து தன்னுடைய அரசியல் இது எடுத்து பார்க்கும்போது, அரசியல் வரலாற்று பார்க்கும்போது மொழிக்கான முன்னுரிமை கொடுக்கப்படணுங்கிறதுல ரொம்ப ஆழமான கருத்தை வந்து கொண்டிருந்தது. இப்போ காங்கிரஸ் தலைவர் தான் இதில் முன்னணி வகிச்சு அவரோட தலைமையில் தான் இந்த நாடாளுமன்ற கமிட்டியே இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுடைய கூட்டணி கட்சியாக தானே அவங்க இருந்திருக்காங்க.
அப்படி சொல்ல முடியாது, நாங்கள் இதில் மென்மையாக அணுகலை. அவங்க வந்து இந்த இந்தி திணிப்பை மிக மென்மையான முறையில் அறிமுகப்படுத்த நினைக்கிறார்கள்ங்கிறது தான் சொல்றேனே தவிர, ஏனென்றால் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான போராட்டமாகத்தான் வெடித்தது. பிறகு தொடர்ந்து அது 1938 ஆகட்டும், தொடக்க முதலே இந்தி திணிப்பு என்று வரும்பொழுதெல்லாம் காங்கிரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் தமிழகத்திலே ராஜாஜி அவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான், மூன்றாவது முறையாக இந்தியை திணிக்க முயன்ற போதும் காங்கிரஸ் ஆட்சி தான் எதிர்த்தது. காங்கிரஸ் இந்த மொழிக் கொள்கையிலே காங்கிரசின் கொள்கைக்கும் திமுகவின் கொள்கைக்கும் தொடக்க முதலே ஒத்து போகாத நிலைதான் இருக்கிறது.
திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். கொழும்புக்கு அருகே மீத்தோட்டமுள்ள பகுதியில் குப்பை மேடு சரிந்ததில் அதில் சிக்குண்டு பலியானவர்களின் எண்ணிக்கை 31 உயர்ந்துள்ளது என BBCயிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர். உதயகுமார்.
கொலனாவ பிரதேசத்தில் குப்பைமேடு சரிந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 31 உயர்ந்துள்ளது. 10 பேர் காணாமல் போய் உள்ளதாக அரச பேரிடர் முகாமைத்துவ மையம் கூறுகின்றது. அந்த பிரதேசத்தின் தற்போதைய நிலவரம் பற்றி பிரதேச பள்ளி வாசல்கள் சம்மேளனத்தின் தலைவர் இலியாஸ் யூசுப் முகமது ஹனி.
உயிர் சேதம் இப்போவுக்கு அரசாங்க உத்தியோகபூர்வமா 30 அதை விட அதிகமாக தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். உத்தியோகபூர்வமாக எனக்கு தெரிஞ்சு நான் 10 சடலங்களை ஜனாசாக்களை நான் அடக்கியிருக்கிறேன். எனக்கு தெரியும் மனிதர்கள் உள்ளுக்க சிக்கி இருப்பாங்க, அது எத்தனை சொல்லி சொல்ல இல்லாது. இப்ப நாங்க பாக்குற நேரத்தில் எல்லாரையும் ராகுல ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய ஏற்பாடுகள், சாப்பாடுக்குரிய ஏற்பாடுகள், அந்த மாதிரி சின்ன சின்ன ஏற்பாடுகள் அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. அந்த மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு மலைக்கு நலையாம வெயிலுக்கு காயாம ஒரு ஒதுங்கி 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு தன் கண்ணியமான முறையில வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தேவை தான் இப்ப இருக்குது. மக்கள் மலனில அரசாங்கத்தோட ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இவ்வளவு நாளா நாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சு எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்கல. எங்களை உயிர்கள தியாகம் செய்யற அளவுக்கு எங்களை குடும்பத்தபடி தாயும் தகப்பனும் மட்டும் தப்பினாங்க. பட் அந்த வாலிப பிள்ளைகள் 2 பேரை அவங்க கண்ணுக்கு முன்னால இழக்க வேண்டிய கலம்பு கட்டும் வந்துருச்சு.
இவ்வாறு கூறினார் இலியாஸ் ஜோசப் முகமது ஹனி. இந்த சம்பவத்தில் தமது பகுதி பிள்ளைகளை இழந்துள்ளமை தங்களுக்கு பெரும் கவலை என்கின்றார் அந்த பகுதியைச் சேர்ந்த பிரேமலதா.
எங்களது வீட்டிலும் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை, நாங்கள் எதையுமே எடுக்கவில்லை, உடுத்த உடையுடன் தான் வெளியேறினோம். அதிலும் பார்க்க கவலையான விடயம் எங்கள் ஊர் குழந்தைகளை இழந்தது. பச்சிலம் பாலகர்கள் எல்லோருமே அகப்பட்டுள்ளார்கள். எங்களுக்கு அந்த குழந்தைகளை நினைக்கும் பொழுது சாப்பிடக்கூட முடியாது, உணவு பொறுப்பது போல் இருக்கின்றது. இந்த கழிவுகளுக்குள் அகப்பட்டு எடுக்க முடியாத பிள்ளைகள் இன்னமும் இருக்கின்றார்கள்
என்றார் குலனாவ பகுதியைச் சேர்ந்த பிரேமலதா.
ஆர். உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் BBCtamil.com என்ற இணையதளம் வழியாகவும் Facebook, Twitter உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.